الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وأصحابه وسلم تسليما كثيرا كثيرا أما بعد فقد قال الله تعالى في كلامه القديم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الله يأمركم أن تؤدوا الأمانات إلى أهلها وإذا حكمتم بين الناس أن تحكموا بالعدل إن الله نعما يعظكم به إن الله كان سميعا بصيرا صدق الله العظيم நிறைவுடைய வாழ்வழித்து நெடுநிலத்தை காத்து வரும் மறையளித்த இறைவனுக்கே மாபெரும் புகழ் அனைத்தும் அல்ஹம்துலில்லாஹ். சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் சாந்தி மதம் ஏந்தி வந்த சர்தாரே ஆலம் ரசூலே அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னவர்களின் வாழ்க்கையை பின்பற்றிய பின்பற்றுகின்ற பின்பற்றவிருக்கின்ற அத்துணை நல்லடியார்கள் மீதும் அல்லாஹும் சாந்தியும் சமாதானமும் என்றும் உண்டாவதாக. புனித ஜுமாவுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக வேண்டி நேர காலத்துடன் அல்லாஹுடைய மாளிகைக்கு சமூகம் தந்து அத்திகாப்புடைய நீயத்துடன் அமர்ந்து கொண்டிருக்கும் அல்லாஹின் நல்லடியார்களே, கண்ணியமிக்க கனவான்களே, சகோதரர்களே, எம்மை படைத்த இறைவன் உலக வாழ்க்கையில் இவற்றையெல்லாம் எடுத்து நடக்குமாறு ஏவிருக்கிறானோ, படித்திருக்கிறானோ, கட்டளைத்திருக்கிறானோ, அப்படியான விடயங்களை எடுத்து நடக்குமாறும் எவற்றை விட்டு விலகி நடக்குமாறு எம்மை தடுத்திருக்கிறானோ, தடை செய்திருக்கிறானோ, விலக்கி இருக்கிறானோ, அப்படியான விடயங்களை வாழ்க்கையிலே சம்பூர்ணமாக தவிர்த்து நடந்து கொள்வதோடு அல்லாஹு எல்லா சந்தர்ப்பங்களிலும் குறிப்பாக தன்னன் தனிமையிலே இருக்கின்ற போது அல்லாஹு தக்வா செய்து கொள்ளுமாறும் அஞ்சி பயந்து நடந்து கொள்ளுமாறும் முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நான் வசியத்தும் நசீகத்தும் செய்து கொள்கின்றேன். இன்றைய குத்பாவிலே அமானிடம் பேணுவோம் எனும் தலைப்பினூடாக சில விடயங்களை இன்ஷா அல்லாஹ் உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என நினைக்கின்றேன். கண்ணியமானவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹ் இந்த உலகத்தை படைத்து உலகத்தில் எத்தனையோ படைப்புகளையும் படைத்து அத்துணை படைப்புகளிலும் ஒரு சிறந்த உயர்ந்த படைப்பாக மனித சமூகத்தை அல்லாஹ் படைத்திருக்கிறான். உலகத்திலே அல்லாஹ்வினால் படைக்கப்பட்ட அனைத்து படைப்புகளிலும் உயர்வான படைப்பு, சிறப்பான படைப்பு என்பது அது மனிதனாகத்தான் இருக்க முடியும். அல்லாஹ் இந்த மனிதனை உலகத்திலே எந்த அளவு அந்தஸ்துள்ளவனாக ஆக்கியிருக்கிறான் என்றால், ஆரம்பமாக மனித சமூகத்தை படைப்பதற்கு முன்னால் அல்லாஹ் மனிதனை படைக்க நாடுகின்ற போது மலக்குகளிடத்திலே இந்த மனிதன் எப்படிப்பட்டவன் என்பதை அல்லாஹ் சொன்னான். இந்த பூமியிலே நான் என்னுடைய பிரதிநிதியை நான் படைக்கப் போகிறேன் வார்த்தை அல்லாஹ் இந்த மனித சமூகத்துக்கு பயன்படுத்தி இருக்கிறான். எனவே நாங்கள் எல்லாம் அல்லாஹுடைய ஹலீஃபாக்கள், உலகத்திலே மனிதர்களாக வாழக்கூடிய அனைவரும் அல்லாஹின் பிரதிநிதிகள். கண்ணியமானவர்களே, ஹலீஃபா என்பவர் யார், அல்லாஹுவின் பிரதிநிதி என்றால் யார், அவருடைய பொறுப்பு என்ன, அவர் என்ன செய்ய வேண்டும்? கண்ணியத்துக்குரியவர்களே, ஹலீஃபா என்றால் அல்லாஹுடைய சட்டத்திட்டங்களை பூமியிலே நிலைநாட்டக்கூடியவர். அல்லாஹ் எவற்றையெல்லாம் இந்த உலகத்திலே நாம் நிலைநிறுத்த வேண்டும் என்று எமக்கு கட்டளையாக ஏற்படுத்தியிருக்கிறானோ அவற்றையெல்லாம் இந்த பூமியிலே நாம் வாழும் காலம் எல்லாம் நிறைவேற்ற வேண்டிய பொறுப்புடையவர்கள். அல்லாஹுவின் கட்டளைகளை உலகத்திலே நிலைநாட்ட வேண்டும், அல்லாஹுடைய பொருத்தத்தை அடிப்படையாக வைத்து நாம் வாழ வேண்டும், அதன் அடிப்படையிலே சமுதாயத்தை தூண்ட வேண்டும்.
இவற்றையெல்லாம் அல்லாஹ் உலகத்திலே தடுத்திருக்கிறானோ தடை செய்திருக்கிறானோ அந்த விடயங்களை முழுமையாக தவிர்ந்து கொள்வதோடு மற்றவர்களையும் தடுத்து வாழக்கூடியவர்களாக மாற வேண்டும். இதுதான் ஒரு ஹலீஃபாவுடைய டியூட்டியாக இருக்கிறது, அல்லாஹ்வின் பிரதிநிதி என்று சொல்லக்கூடிய ஒருவரின் பொறுப்பாக இருக்கிறது. எண்ணியத்துக்குரியவர்களே, சுருக்கமாக சொல்ல போனால், அல்லாஹ்வினால் இறக்கி வைக்கப்பட்ட அந்த தீனை நாம் எமது வாழ்க்கையிலே செயல்படுத்திக் கொள்வதோடு சமூகத்திலே அதை எட்டி வைக்கும் பொறுப்பை செய்யக்கூடியவர்களாக இருப்பது, அல்லாஹ்வின் கட்டளைகளுக்கு அடிபணிந்து நடப்பதோடு மற்றவர்களையும் அதன் அடிப்படையில் நாம் அழைத்துக் கொண்டிருக்க வேண்டும், அல்லாஹ்வின் விளக்கல்களை நாம் தவிர்ந்து நடந்து கொள்வதோடு அவற்றை ஒதுக்கி நடந்து கொள்வதோடு மற்றவர்களும் அதிலிருந்து ஒதுங்கி நடப்பதற்காக நாங்கள் வழி சமைக்க வேண்டும். எண்ணியத்துக்குரியவர்களே, எனவே இப்படியான ஒரு பெரும் அமானிதத்தை சுமந்தவர்களாக நாம் உலகத்துக்கு அனுப்பப்பட்டிருக்கிறோம். நாம் வீணுக்காக விளையாட்டுக்காக உலகத்திலே அனுப்பப்படவில்லை, படைக்கப்படவில்லை. பெரும் ஒரு பொறுப்பை சுமத்தப்பட்டு அனுப்பப்பட்டிருக்கிறோம். குர்ஆன் சொல்கிறது, நாம் சுமந்திருக்கிற சுமை எப்படிப்பட்டது என்பதை, நாம் எப்படிப்பட்ட ஒரு அமானிதத்தை சுமந்திருக்கிறோம் என்பதை குர்ஆன் சொல்லும் பொழுது, நாங்கள் இந்த தீனுல் இஸ்லாம் என்ற அமானிதத்தை வானங்களுக்கும் பூமிக்கும் மலைகளுக்கும் சுமத்தினோம். அவற்றை இந்த அமானிதத்தை சுமந்து கொள்ளுமாறு நாங்கள் அவற்றின் மீது இதை சுமத்தினோம். அந்த வானங்களும் பிரம்மாண்டமான படைப்பாக இருக்கக்கூடிய இந்த வானங்கள், பூமி, மலைகள் அத்துணையுமே மறுத்து விட்டது, பயந்து ஒதுங்கி விட்டது. இது எங்களால் சுமக்க முடியாது, இந்த பொறுப்பை, இந்த அமானிதத்தை எங்களால் சுமக்க முடியாது என்று அவைகளெல்லாம் அல்லாஹ்வை பயந்து ஒதுங்கிவிட்டது, மறுத்து விட்டது அதை சுமப்பதற்கு. ஆனால் அந்த பெரும் அமானிதத்தை, அல்லாஹ்வின் கட்டளைகளை உலகத்திலே நிலைநிறுத்த வேண்டும் என்ற இந்த பெரும் பொறுப்பை, இந்த பெரும் அமானிதத்தை மனிதன் சுமந்து கொண்டான் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு, இன்னஹு கான பலூமன் ஜஹூலா, இந்த மனிதன் பெரும் அநியாயக்காரனாகவும் அவன் பெரிய அறிவற்றவனாகவும் இருக்கிறான் என்பதை அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லியிருக்கிறான். கண்ணியத்துக்குரியவர்களே, வானங்கள் பூமிகள் அதே போன்று மலைகள் ஏற்க மறுத்த ஒரு பெரும் அமானிதத்தை மனித சமூகம் சுமந்திருக்கிறது என்பதை முதலிலே நாம் புரிய வேண்டும். இப்படிப்பட்ட இந்த அமானிதத்தை நாம் சுமந்து இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே, இந்த அமானிதத்தின் அடிப்படையில் எமது வாழ்க்கை இருக்கிறதா? உலகத்திலே பிறந்து இந்த மண்ணுக்கு மேலால் 10, 20, 30, 40, 50 முடியும் நரைத்து 60, 70 வருடங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே. அல்லாஹ்வின் அமானிதம், இந்த தீனை உலகத்திலே நாம் எமது வாழ்க்கையில் எடுத்து நடப்பதோடு மற்றவர்களுக்கும் இதனை சொல்ல வேண்டும் என்ற இந்த அடிப்படையில் நாம் எந்த அளவு எமது வாழ்க்கையை கழித்துக் கொண்டிருக்கிறோம், இந்த பொறுப்பை எந்த அளவு செய்து கொண்டிருக்கிறோம். நான் உண்மையான ஒரு முஸ்லீமாக இந்த பூமிக்கு மேலே வாழ்ந்து கொண்டிருக்கிறேனா, அல்லது இந்த மண்ணுக்கு பாரமாக நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேனா என்பதை ஒவ்வொருவரும் சிந்திக்க வேண்டும். தனது வாழ்க்கையிலே அல்லாஹ்வின் கட்டளையான தொழுகை இல்லை என்றால் இவன் ஒரு மார்க்கம் உள்ள ஒரு மனிதன், இவன் ஒரு உண்மையான முஸ்லீம் என்று யாரால் சொல்ல முடியும் கண்ணியமானவர்களே? எனவே பெரும் அமானிதத்தை சுமந்திருக்கிறோம், அதை நிறைவேற்ற வேண்டிய பொறுப்போடுதான் நாம் உலகத்தில் கழிக்கக்கூடிய ஒவ்வொரு நிமிடமும் கழிய வேண்டும் என்பதை கருத்தில் கொள்ள வேண்டும். ஏன் இந்த மனிதன் இதற்கு தகுதியானவன்? எல்லா படைப்புகளை விட உயர்தரமான படைப்பாக படைத்திருக்கிறான், அவனுக்கு அறிவு ஞானத்தை கொடுத்திருக்கிறான், அவனுக்கு பகுத்தறிவை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். ஏனையவற்றுக்கு இல்லாத, ஏனைய உயிரினங்களுக்கு இல்லாத இந்த பகுத்தறிவை அல்லாஹ் எதற்கு கொடுத்திருக்கிறான்? படைத்த ரப்பை விளங்குவதற்காக. அல்லாஹ் யார்? எம்மை படைத்து பரிபாலிக்கக்கூடிய இந்த ரப்பு எப்படிப்பட்டவன்? இந்த ரப்பை நாம் எந்த அளவு விளங்கி வைத்திருக்கிறோம்? அவர்களே, அல்லாஹ்வை நாம் விளங்குவதற்காக, உண்மையான வாழ்க்கைக்காக எங்களை தயார்படுத்துவதற்காகத்தான் அல்லாஹ் இந்த பகுத்தறிவை எமக்கு தந்திருக்கிறான். சகோதரர்களே, பெரியார்களே, எனவே இந்த பகுத்தறிவை முறையாக பயன்படுத்தி அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை அடையக்கூடியவர்களாக நாம் வாழ்வது எம்முடைய கடமையாக இருக்கிறது. இது நாம் சுமந்திருப்பது பெரும் ஒரு அமானிதமாக இருக்கிறது. அமானிதத்துக்கு மாறு செய்வதை இஸ்லாம் விரும்புவதில்லை. அது மிகப்பெரிய ஒரு குற்றமாக இருக்கிறது. சகோதரர்களே, அமானிதம் என்பது நாம் சுமந்திருக்கிற இந்த பொறுப்புகள், எங்களை நம்பி ஒப்படைக்கப்பட்டிருக்கக்கூடிய விடயங்கள், இவைகள் அனைத்து பல விடயங்கள் இந்த தலைப்புக்கு கீழால் உள்ளடங்கக்கூடியதாக இருக்கிறது. குறிப்பாக அல்லாஹுக்கு நாம் செய்ய வேண்டிய கடமைகளும் அது எங்கள் மீது இருக்கக்கூடிய ஒரு அமானிதமாக இருக்கிறது. இபாதத்துகள், வணக்க வழிபாடுகள் அமானிதத்தின் ஒரு பகுதியாக இருக்கிறது. அல்லாஹ் எமக்கு படைத்து எம்மை அழகாக உலகத்திலே வாழ வைத்துக் கொண்டிருக்கிறானே, இந்த ரப்புக்கு நாம் செய்ய வேண்டிய கடமைகள் இருக்கின்றன. தொட வேண்டும், நோன்பு வைக்க வேண்டும், ஜகாத் ஹஜ் நிறைவேற்ற வேண்டும். கண்ணியமானவர்களே, இப்படிப்பட்ட பல கடமைகள் இவைகளும் எம் மீது சுமத்தப்பட்ட ஒரு அமானிதமாக இருக்கிறது. இந்த விடயத்தில் நான் எந்த அளவு இதனை பூர்த்தியாக செய்து கொண்டிருக்கிறேன், இதில் என்னுடைய வாழ்க்கையில் என்ன குறைபாடு உண்டாகிக் கொண்டிருக்கிறது என்பதை ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நிமிடமும் சிந்திக்க வேண்டிய தேவை இருக்கிறது. அதே போல சகோதரர்களே, எங்களுடைய உறுப்புகளை நாம் பாதுகாப்பதும் உறுப்புகளும் ஒரு அமானிதம். இது என்னுடைய உடம்பு, எனது கண், எனது காது, எனது நாவு என்று நான் சொல்லிக் கொண்டாலும் இதற்கு சொந்தக்காரன் அல்லாஹ். உலகத்திலே வாழ்வதற்கு வாழும் காலத்தில் அல்லாஹ் அமானிதமாக தந்தவைகளாக இருக்கின்றன. அதற்குரிய சொந்தக்காரன் ஒரு நாளைக்கு எங்களை விசாரிக்க போகிறான். இந்த உறுப்புகளை நாம் முறையாக பயன்படுத்த தவறினால் இந்த உறுப்புகள் மூலமாகவே அல்லாஹ் எங்களுக்கு எதிராக சாட்சி சொல்ல வைத்து விடுவான். اليوم نختم على أفواههم وتكلمنا أيديهم وتشهد أرجلهم بما كانوا يكسبون. இன்று பேசுகிற இந்த நாவுக்கு கியாமத்துடைய நாளிலே பேச முடியாது. அல்லாஹ் சொல்கிறான், இந்த நாவுகளுக்கெல்லாம் நாங்கள் சீல் பண்ணி விடுவோம், முத்திரையிட்டு விடுவோம். நாவுகளுக்கு பேச முடியாது. உலகத்தில் எந்த உறுப்புகள் பேசாமல் இருந்ததோ அந்த உறுப்புகள் பேசும். உங்களுடைய கைகள் எம்மிடம் பேசும், உங்களுடைய கால்கள் எம்மிடம் பேசும். எதை பேச போகிறது? இந்த உறுப்புகளால் எதை அவர்கள் செய்தார்களோ, அந்த உறுப்புடையவர்கள் என்னென்ன காரியங்களை மேற்கொண்டார்களோ அவற்றை சொல்ல போகிறது. நாம் அல்லாஹுக்கு அல்லாஹ்வுடைய வெறுப்பை அடையக்கூடிய விதத்திலே, அல்லாஹ்வுடைய கோபத்தை அடையக்கூடிய விதத்திலே இந்த உறுப்புகளை பயன்படுத்தி இருந்தால் நிச்சயமாக அல்லாஹ்விடத்தில் எமக்கு எதிராக இந்த உறுப்புகள் பேச போகிறது. சகோதரர்களே, பெரியார்களே, நாம் அல்லாஹ்வுடைய விருப்பத்தின் அடிப்படையில் இந்த உறுப்புகளை பயன்படுத்தி இருந்தால் அல்லாஹ் ஒரு நாளைக்கு என்னை விசாரிக்க போகிறான். எனது இஷ்ட பிரகாரம் வாழ முடியாது, நான் விரும்பிய பிரகாரம் இந்த உறுப்புகளை பயன்படுத்த முடியாது. படைத்தவன் என்னை பார்த்து கொண்டிருக்கிறான், பூமிக்கு என்னால் மறைக்க முடியாது. இந்த பூமியும் நாளைக்கு அல்லாஹ்விடத்திலே பேச போகிறது. யௌமைன் துஹத்திசு அக்பாரஹா, பூமி அதனுடைய செய்தியை வெளியாக்கும். நாம் ஏதாவது ஒரு குற்றத்தை, ஒரு மோசடியை செய்தாலும் பூமியில் ஒரு இடத்தில் தான் செய்ய போகிறோம். அந்த இடம் அல்லாஹ்விடத்திலே பேச போகிறது. தப்ப முடியாது சகோதரர்களே. உலகத்திலே குற்றவாளிகள் இன்று எத்தனையோ பேர் நிரபராதிகளாக வெளியிலே சுற்றி கொண்டிருக்கிறார்கள். குற்றம் செய்யாத எத்தனையோ அணி, அதாவது அப்பாவி மக்கள், அதாவது கூண்டிலே இருந்து கொண்டிருக்கிறார்கள். இதுதான் உலகத்தினுடைய நீதி, இதுதான் உலகத்தின் நீதிமன்றங்கள், அல்லாஹ்வுடைய நீதிமன்றம். ஒரு நாளும் தவறாது சகோதரர்களே. குற்றவாளிகள் பிடிபட்டுத்தான் ஆகுவார்கள், அவர்கள் தப்பவே முடியாது. அல்லாஹ்வுடைய பிடி கடுமையானது என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான். அல்லாஹ்வுடைய இரக்கம் இருப்பது போல அல்லாஹ் பாவிகளை தண்டிக்க ஆரம்பித்து விட்டால் தப்ப முடியாது சகோதரர்களே. உலகத்திலே சந்தர்ப்பங்கள், அவகாசங்களை அல்லாஹ் கொடுக்கிறான். அதில் தன்னை நல்லவனாக மாற்றிக்கொள்ளாமல் அவன் உலகத்திலே அல்லாஹ்வுடைய கோபத்தை சம்பாதித்து அதே நிலையில் சௌபாவும் இல்லாமல் மௌத்தாகினால் அவனது வாழ்க்கை நஷ்டம். அல்லாஹ்வின் பிடியிலே மாற்றிக்கொள்வான். நான் சொல்ல வந்த விடயம், உறுப்புகளும் அமானிதம். அல்லாஹ் எமக்கு தந்திருக்கக்கூடிய உறுப்புகள் ஒரு அமானிதம். எனவே இந்த உறுப்புகளை முறையாக பயன்படுத்துவது, நான் கண்ணினால் பார்க்கும் போது, காதினால் கேட்கும் போது, நாவினால் பேசும் போது, கையால் தொடும் போது, காலினால் நடக்கும் போது நான் சிந்திக்க வேண்டும், ரப்புடைய பொருத்தமான ஒரு விடயத்தை பேசுகிறேனா, அதற்காக செல்கிறேனா, அதைத்தான் செவிமடுக்கிறேனா, அதைத்தான் பார்த்துக் கொண்டிருக்கிறேனா என்று நாம் எமக்குள்ளே கேள்வி கேட்க வேண்டும். அப்போது எங்களுக்கு பதில் கிடைக்கும் சகோதரர்களே. இப்படி ஒரு சிந்தனை இல்லாமல், இப்படியான ஒரு பயம் இல்லாமல், அல்லாஹ் என்னை கேட்க போகிறானே, அந்த கியாமத்துடைய நாளையிலே எனது நாவுக்கு முத்திரையிட்டு எனது கை அல்லாஹ்விடத்தில் பேச போகிறது என்ற பயம் இருந்தால் நாங்கள் அல்லாஹுக்கு மாற்றம் செய்வோமா சகோதரிகளே? அல்லாஹுக்கு மாறுபாடு செய்வோமா? அல்லாஹ் தடுத்த செயல்களை செய்வோமா? ஒரு நாளும் செய்ய மாட்டோம். எனவே உறுப்புகள் ஒரு அமானிதம், இதை நான் முறையாக பயன்படுத்த வேண்டும் என்பதை கருத்தில் கொள்ள வேண்டும். அதே போல எங்களை நம்பி எங்களுக்கு ஒப்படைக்கப்பட்ட அதாவது விடயங்கள், எங்களிடத்திலே நாம் அதை நிறைவேற்றுவோம் என்பதாக எம்மிடத்திலே தரப்பட்ட பொறுப்புகள், இவற்றை நாங்கள் பாதுகாப்பதும் பெரும் ஒரு அமானிதமாக இருக்கிறது. ருகூக்குல் இபாத் என்று சொல்லப்படுகின்ற பிற மனிதர்களுக்கு நாம் செய்ய வேண்டிய கடமைகளுள் அவற்றுடைய எத்தனையோ விடயங்கள் அமானிதமாக இருக்கிறது. குறிப்பாக சொல்ல போனால் சகோதரர்களே, அல்லாஹ் எமக்கு தந்திருக்கக்கூடிய குழந்தைகள் இவர்களும் அமானிதம். அல்லாஹ் தந்தான் அவர்களை முறையாக நாம் பயன்படுத்த வேண்டும், அவர்களை முறையாக நாம் வளர்க்க வேண்டும், நல்லவர்களாக மாற்ற வேண்டும். இது ஒரு அமானிதம். அதே போல சகோதரர்களே, நம்பி ஒருவர் ஒரு வாக்குறுதியை, ஒருவருக்கு நாம் ஒரு வாக்குறுதி கொடுக்கிறோம், நான் இன்ன தினத்திலே இன்ன வேலை செய்வேன் அவருக்கு, அதாவது ஒரு வாக்குறுதி கொடுக்கிறோம், இதுவும் பெரும் அமானிதம். நாம் கொடுத்த வாக்குறுதியை பாதுகாக்க வேண்டும். இன்று எத்தனையோ வாக்குறுதி அப்படியே காற்றிலே அதாவது சென்று விடுகிறது சகோதரர்களே. ஒரு முஸ்லிமை ஒரு மூமினை நம்ப முடியாத காலம் என்று மக்கள் சொல்லக்கூடிய அளவுக்கு மாற்று மத சகோதரனை நம்பினாலும் எங்கட ஒருவரை நம்ப முடியாது என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நம்பிக்கைக்கு துரோகங்கள், வாக்குறுதிகளுக்கு மீறல்கள் சமுதாயத்திலே நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு மனிதனுக்கு ஒரு வாக்கு கொடுத்தால் அது அமானிதம், நிறைவேற்ற வேண்டும் என்ற உணர்வு உள்ளத்திலே இருக்க வேண்டும். நம்பி ஒரு கடனை வாங்கினால் இந்த தினத்திலே நான் எப்படியாவது கொடுக்க வேண்டும், இல்லை என்றால் அப்படி ஒரு கடன் எனக்கு தேவையில்லை, எனக்கு ஒருவன் துரோகம் செய்து நான் இன்னொருவரை நம்பி ஒருவரிடத்திலே வாங்கினேன், அவன் தரவில்லை என்று இவனுடைய வயிற்றிலே அடிக்க முடியாது, எப்படியோ நான் நிறைவேற்றியாக வேண்டும் என்ற உணர்வு இருக்க வேண்டும் சகோதரர்களே. இதையெல்லாம் அமானிதம் என்று எத்தனையோ பெரும் தொடரை எங்களுக்கு அடுக்கிக் கொண்டே போகலாம். நாம் ஒரு வேலையில இருக்கிறோம், கடையில ஒருவருக்கு ஒரு கடையில வேலை செய்கிறார், கூலிக்காக வேலை செய்கிறார், அல்லது ஒரு நிறுவனத்திலே வேலை செய்கிறார் என்றால் அவர் 8 மணியில் இருந்து மாலை 4 மணி வரை வேலை என்றால் வேலை முழுமையாக செய்ய வேண்டும். அதிலே கள்ளத்தனம் பண்ண முடியாது. அவரிடத்திலே நம்பி ஒப்படைக்கப்பட்ட வேலை புறப்புவாது. அதிலே கியான மோசடி செய்ய முடியாது. அல்லாஹ்விடத்திலே நிச்சயமாக விசாரிக்கப்படுவார். ஒரு ஆசிரியர் அல்லது ஒரு உஸ்தாத் அவர் மதரசாவுக்கு பாடசாலைக்கு 8 மணிக்கு செல்ல வேண்டும், 8:30 செல்கிறார், ஆனால் 8 மணி என்று எழுதுகிறார். மிகப்பெரிய மோசடி சகோதரர்களே. எழுத்திலே மனிதர்களையே மாற்றலாம். படைத்தரப்பிடத்திலே இந்த 30 மணி நேரத்துக்கும் இந்த மாணவர்களுக்காக வீதரிக்கப்பட்ட நேரத்துக்கும் எப்படி பதில் சொல்ல முடியும் சகோதரர்களே? அல்லாஹ் விடமாட்டான், அல்லாஹ் பிடித்துக் கொள்வான். ஒவ்வொரு நிமிடத்துக்கும் அல்லாஹ்விடத்திலே பதில் சொல்ல வேண்டும். அப்படி என்றால் உண்மையாக நாம் செய்து கொள்ள வேண்டும். நாம் ஒரு பாடம் செய்கிறோம், இந்த பாடம் மாணவர்களுக்கு 1 மணி நேரம் என்றால் அதில் எனது சொந்த தேவைகளை பயன்படுத்த முடியாது, நான் போன் பேச முடியாது சகோதரர்களே. இது ஒரு அமானிதம். இந்த பிள்ளைகளிடத்தை அமானிதமாக தரப்பட்டிருக்கிறார்கள், இவர்களுடைய நேரம் அமானிதம். இந்த உணர்வு இருக்க வேண்டும். இப்படியாக ஆசிரியர்களாக இருக்கட்டும், உஸ்தாத்மார்களாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், எங்கு வேலை செய்பவர்களாக இருக்கட்டும், முறையாக நடந்தார்கள் என்றால் அவர்களுடைய விடயங்கள் நல்லதாக அமையும். அவர்களும் நல்லவர்களாக மதிக்கப்படுவார்கள். அவர்களுடைய அந்தஸ்து அதிகமாக இருக்கும். அல்லாஹ்வுடைய நேசத்தையும் அவர்கள் அடைந்து கொள்வார்கள். கண்ணியமானவர்களே, அதே போன்று அதாவது இவர்களை, அதாவது ஒரு கடையிலே ஒருவர் வேலை செய்கிறார், அவருடைய முதலாளி என்றால் அவருடைய வேலைக்கு தக்க அவருக்கு சம்பளம் ஊதியம் கொடுக்க வேண்டும். அவரிடத்தில் இருந்து அதிகமான வேலைகளை எதிர்பார்த்து குறைவான சம்பளத்தை கொடுக்கிறார் என்றால் அவருடைய அமானியத்தை அவர் மோசடி செய்கிறார். எனவே எல்லா தரப்பினரும் தங்களுடைய பகுதியிலே முறையாக நடந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு பொறுப்பும் எங்களிடத்தில் அமானியமாக ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது, அதை முறையாக நாம் செய்ய வேண்டும் என்ற உணர்வு எங்களிடத்திலே வர வேண்டும். சகோதரர்களே, எங்களுடைய பேச்சு, நாம் பேசுகிற பேச்சும் அமானிதமாக இருக்கிறது. நாம் நாவை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். இன்று நாவினால் தான் எத்தனையோ விபரீதங்கள், ஒரு கொலை நடக்கிறது என்றாலும் அடிப்படை நாவாக இருக்கும். இவருடைய ஒரு பேச்சுதான் இதனுடைய ஆரம்பமாக இருக்கும். நபி சொன்னார்களே, ஒரு மனிதருக்கு புத்திமதி சொல்லும் பொழுது சொன்னார்கள், இதை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள், இதை தடுத்துக் கொள்ளுங்கள், இதை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று நாவை பிடித்து காட்டினார்கள். நாவு பயங்கரமானது. கண்ணியமானவர்களே, ஒரு மனிதனுடைய உயிருக்கே அதாவது ஆபத்தாகிவிடும் அவனுடைய நாவு. எனவே நாவும் அதையே நம்முடைய உறுப்புகள் என்ற பகுதியிலே அடங்கினாலும் குறிப்பாக நாவையும் நாம் விசேஷமாக பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. நாவும் மிகப்பெரும் ஒரு அமானிதமாக இருக்கிறது. மாயல் பிபுமின் கவுலின் நாம் எதை மொழிந்தாலும் குர்ஆன் சொல்கிறது, நீங்கள் எதை வாயை துறந்து பேசினாலும் ரகீபும் அசீதும் இருந்து அவர்கள் உடனே பதிந்து கொள்கிறார்கள், பதிவு செய்கிறார்கள். சகோதரிகளே, எதை பேசினாலும் என்னுடைய நாவு என்று இன்று காலை எழும்பினதிலிருந்து தூங்கும் வரைக்கும் எத்தனையோ விடயங்கள் எல்லாம் பேசுகிறோம். அது ஆகுமோ ஆகாதோ, தீனோ துனியாவோ, இன்று எத்தனையோ ஏமாற்று வார்த்தை என்னவோ சகோதரிகளே, பொய்யோ உண்மையோ இன்று பேசிவிடுகிறோமே. ஆனால் இது பதியப்படுகிறது என்ற உணர்வை உள்ளத்திலே வைத்தோம் என்றால் சிந்தித்து பேசுவோம், சிந்தித்து பேசுவோம். ஆனால் ஒவ்வொருவர் பேசக்கூடிய வார்த்தைகளும் பதியப்பட்டுக் கொண்டே இருக்கிறது என்று நான் சொல்லவில்லை, படைத்தவன் குர்ஆனிலே சொல்லியிருக்கிறான். இந்த பதியப்பட்ட ஏழுதான் நாளை கியாமத்துடைய நாளையிலே எங்களிடத்திலே தரப்பட போகிறது. இதோ பார்த்துக் கொள்ளுங்கள், உங்களுடைய கிதாபை வாசியுங்கள், உங்களுடைய ஏட்டை வாசியுங்கள் என்று எங்களுடைய கரத்திலே தரப்படும். நல்லவர்களுக்கு இடதுபுறமாக, அதாவது கெட்டவர்களுக்கு இடதுபுறமாக, நல்லவர்களுக்கு வலதுபுறமாக அந்த ஏடு கொடுக்கப்படும். வலது கையிலே நல்லவர்களுக்கு, இடது கையில் கெட்டவர்களுக்கு கொடுக்கப்படும். அப்படி கிடைக்கின்ற போதே அவர்களது நிலை அவர்கள் விளங்கிக் கொள்வார்கள். பாவிகள், அல்லாஹுக்கு மாற்றம் செய்தவர்கள், இது எனக்கு கிடைத்திருக்க கூடாது என்று எல்லாம் அங்கலாய்த்துக் கொள்வார்கள். குர்ஆன் இவற்றை எல்லாம் தெளிவாக பேசுகிறது. நான் சொல்ல வருகிற விடயம், எங்களுடைய பேச்சும் மிகப்பெரிய ஒரு அமானிடம். எனவே பேச்சை நாம் அவதானத்துடன் பேச வேண்டும், நிதானமாக பேச வேண்டும், அளந்து பேச வேண்டும், தேவைக்கு பேச வேண்டும். பேசுவதற்கு முன்னால் அந்த சொல் எமக்கு அடிமையாக இருக்கிறது. தமிழிலே சொல்வார்கள், சொல் நமக்கு அடிமை, சொன்ன பின் சொல்லுக்கு நாம் அடிமை. சொல் நாம் பேசும் வரை எமக்கு அடிமையாகத்தான் இருக்கும். பேசிவிட்டோம் என்றால் நான் அப்படி சொன்னேன், இதற்காக சொன்னேன், அதற்காக சொன்னேன் என்று சொல்ல வேண்டி வரும். அது எமக்கு அதற்கு பிறகு அந்த சொல்லுக்கே நாங்கள் அடிமையாக வேண்டி வரும். எனவே நாங்கள் மிக கவனத்துடன் பேச வேண்டும். என்னுடைய நாவும் மிக பெரும் ஒரு அமானிலம் என்பதை நாம் கருத்தில் கொள்ள வேண்டும். அதே போல கண்ணியமானவர்களே, ரகசியங்களை பாதுகாப்பது, ரகசியங்கள் என்பதும் மிகப்பெரிய ஒரு அமானிலமாக இருக்கிறது. இன்று எமது சமுதாயத்திலே நாம் காணக்கூடிய ஒரு விடயம், அது சகஜமாக இருக்கக்கூடிய ஒரு விடயம், ஒருவர் ஒருவரிடத்திலே ஹதீஸிலே வருகிறது, ஒரு மனிதர் இன்னொரு மனிதரிடத்தில் ஏதாவது ஒரு விடயத்தை பேசிவிட்டு திரும்பி அங்கும் இங்கும் பார்த்தால் அது ஒரு பாதுகாக்கப்பட வேண்டிய ரகசியம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். ஏன் அங்கும் இங்கும் பார்க்கிறார்? யாரும் இவரை தவிர இன்னொருவர் அதை கேட்டுவிடக் கூடாது என்றுதான் பார்க்கிறார். இது நபி சொன்ன வார்த்தை. அப்படி ஒருவர் சொல்லிவிட்டாரா, யாரிடத்திலும் சொல்லாதீர்கள் என்ற வார்த்தை கூட சொல்லவில்லை. அவருடைய நடம், அவருடைய தன்மையை பாருங்கள். அவர் சொல்லிவிட்டு அங்கும் இங்குமாக திரும்புகிறார் என்றால் அதுவே ஒரு அமானியம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் என்று நபி சொன்னார்கள் என்றால், இப்படியான உன்னதமான இந்த மார்க்கத்திலே இருக்கிற நாங்கள் இன்று நம்பி சொல்கிறார்கள், யாருக்கும் சொல்லாதீர்கள். எனக்கும் உனக்கும் உள்ள ரகசியம், மூன்றாவது யாருக்கும் தெரியக்கூடாது என்று இதை பாதுகாக்க வேண்டும் என்றெல்லாம் எத்தனையோ பல வார்த்தைகளை சொல்லி ரகசியத்துக்கு மேல் ரகசியம் என்பதை அவன் புரிந்து கொள்ளக்கூடிய விதத்திலே சொல்லியும் கூட இன்னொருவரிடத்திலே சொல்கிறார், இது என்னிடத்திலே ரகசியமாக சொல்லப்பட்ட விடயம், யாருக்கும் சொல்லக்கூடாது என்று சொன்ன விடயம், உங்களுக்கு மட்டும் சொல்கிறேன் என்று சொல்கிறார். அவர் இன்னொருவரிடத்தில் அவ்வாறே சொல்கிறார், அவர் இன்னொருடத்திலே சொல்கிறார், முழு ஊருக்கும் செய்தி வந்து விடுகிறது. ஆனால் ஆரம்பத்திலே இருவர் தான் அதை பேசிக் கொண்டார்கள். சமுதாயத்திலே இல்லாமல் இல்லை, மறுக்க முடியாத சகோதரர்களே, ஆண்களிடத்திலும் பெண்களிடத்திலும் பரவலாக இந்த அசிங்கமான விடயம் இருக்கிறது. ரகசியங்களை பாதுகாத்தல் என்ற அமானிதத்திலே நாங்கள் மோசடி செய்து கொண்டிருக்கிறோம். யாராக இருக்கட்டும், எனக்கு நெருங்கியவராக இருக்கட்டும், என்னிடத்தில் அமானியம் என்று வேண்டப்பட்டால் அல்லது அந்த சைக்கிளையோடு அவர் சொல்லி இருந்தாலும் நான் அதை பாதுகாக்க வேண்டும். அப்பொழுதுதான் நான் உண்மையான முஸ்லீமாக முடியும். இன்று உண்மையான இஸ்லாமியன், ஒரு விசுவாசி என்று எங்களை சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் எத்தனையோ விடயங்களில் நாங்கள் பிழை செய்து கொண்டிருக்கிறோம். யோசித்து பாருங்கள், வாழ்க்கை புரட்டி பாருங்கள், சென்ற காலங்களை புரட்டி பாருங்கள், ரகசியங்களை புரட்டி பாருங்கள். யாரிடத்தில் எத்தனை ரகசியங்களை இவ்வாறு நான் சொல்லி இருக்கிறேன் என்று நினைத்து பாருங்கள் கண்ணியமானவர்களே. எல்லோருடைய வாழ்க்கையிலும் இந்த பிழை இருக்கிறது. எனவே ரகசியங்களை பாதுகாத்தல் என்பது மிக பெரும் ஒரு அமானிதமாக இருக்கிறது. அதே போல பொறுப்புகள், எங்களை நம்பி ஒப்படைக்கப்பட்ட பொறுப்புகள். நான் ஒரு பள்ளியிலே இமாமாக இருக்கிறேனா? என்னிடத்தில் இமாமத் என்ற பொறுப்பு ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. இதிலே நான் எந்த அளவு குறைபாடு செய்யக்கூடாது. முழுமையாக அதை விட எனக்கு தந்த பொறுப்பை விட மேலதிகமாக நான் செய்யக்கூடியவனாக மாற வேண்டும். கண்ணியமானவர்களே, எனவே நம்பி ஒப்படைக்கப்பட்ட பொறுப்புகள், ஒரு பள்ளியுடைய நிர்வாகம், ஒரு ஊருடைய நிர்வாகம், ஒரு பகுதியுடைய தலைமைத்துவம், ஒரு நாட்டுடைய தலைமைத்துவம், அந்த நாட்டுக்கே பொறுப்பாக இருக்கிறது. கண்ணியமானவர்களே, ஒருவர் ஊர் தலைவராக இருக்கிறார் என்றால் ஊர் மக்கள் அனைவருடைய விடயத்துக்கும் அவர் பொறுப்பாளியாக நியமிக்கப்படுகிறார். அதில் எந்த குறைபாடும் செய்யக்கூடாது. தன்னால் இயலவில்லை என்றால் அதிலிருந்து நீங்கிக் கொள்ள வேண்டுமே தவிர, இருந்து கொண்டு பொறுப்பாசைக்காக இருந்து கொண்டு அதாவது மக்களுக்கு குறைவு செய்யக்கூடாது. நிச்சயமாக கியாமத்திலே அல்லாஹ்விடத்திலே மாட்டிக் கொள்வார்கள். சகோதரர்களே, பெரியார்களே, இப்படியாக எங்களுடைய அமானிதங்கள் என்ற இந்த பட்டியலிலே எத்தனையோ விடயங்களை உள்ளடக்கலாம். சுருக்கமாக சொல்ல போனால் எமது வாழ்க்கையே பெரும் அமானிதம். நாம் பிறந்ததிலிருந்து மரணிக்கின்ற வரைக்கும் ஆயுட்காலம் எண்ணி தரப்பட்ட சில மூச்சுக்கள், உலக வாழ்க்கை என்பதை எண்ணி தரப்பட்ட சில மூச்சுக்கள். சகோதரர்களே, இந்த எண்ணி தரப்பட்ட மூச்சுக்களை உள்ளடங்கி உலக வாழ்க்கை இருக்கிறதே. இந்த உலக வாழ்க்கையே ஒரு பெரும் அமானிதம். இதில் கழிக்கின்ற ஒவ்வொரு நிமிடமும் அமானிதம். ஏன் நாளை கியாமத்தில் அல்லாஹ் விசாரிக்க போகிறான். ஒவ்வொரு நிமிடத்தை பற்றியும் கழித்த ஒவ்வொரு நாளை பற்றியும் அல்லாஹ் விசாரிக்க போகிறான். என்ன செய்தாய்? உனக்கு ஆயுள் காலத்தை இவ்வளவு காலம் தந்தேனே, எப்படி பயன்படுத்தினாய், எதற்காக பயன்படுத்தினாய் என்று எம்மிடத்தில் அல்லாஹ் கேட்க போகிறான். எனவே சுருக்கமாக சொன்னால் உலக வாழ்க்கையே ஒரு பெரும் அமானிதமாகத்தான் இருக்கிறது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இந்த அமானிதத்தை பற்றி குர்ஆனிலே அல்லாஹ் சொல்கின்ற பொழுது, இன்னல்லாஹ யஅமுருக்கும் அன் தூத்துல் அமானாதி இலா அஹ்லிஹா, அமானிதங்களை உரியவர்களிடத்தில் ஒப்படைக்குமாறு அல்லாஹ் உங்களுக்கு கட்டளையாக உங்களுக்கு ஏவுகிறான் என்பதை குர்ஆனிலே அல்லாஹ் சொல்கிறான். நம்பி ஒப்படைக்கப்பட்ட பொறுப்புகள், யாருக்காவது எதையாவது செய்ய வேண்டும் என்று கொடுத்த வாக்குறுதிகள், இவற்றை முறையாக நிறைவேற்ற வேண்டும். இது உங்களுக்கு அல்லாஹ் இடுகின்ற கட்டளை என்பதை குர்ஆனினூடாக அல்லாஹ் தெளிவுபடுத்துகின்றான். எண்ணியத்துக்குரியவர்களே, யாரை நம்பி ஒரு பொறுப்பு ஒப்படைக்கப்படுகிறதோ அவர் அதை முறையாக நிறைவேற்ற வேண்டும், நிறைவேற்றட்டும் என்றும் குர்ஆன் சொல்கிறது. இன்னொரு இடத்திலே மூமின்கள், இறை அடியார்கள், இறை விசுவாசிகளுடைய தன்மைகளை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது, கது அப்னஹல் மூமினூன், இறை விசுவாசிகள் இவர்கள் திடனாக வெற்றி அடைந்தவர்கள் என்று இவர்களை பற்றி அல்லாஹ் சொல்லி இதே தொடரிலே சொல்கிறான். பல விடயங்களை சொல்லிவிட்டு, வல்லதீனஹும் லிஅமானாதிஹிம் வஅஹ்தீஹிம் ராஊன், அந்த இறை விசுவாசிகள் அல்லாஹ்வின் பொருத்தத்தை அடைந்த நல்லடியார்கள் எப்படி இருப்பார்கள் என்றால், அவர்களுடைய இபாதத்தில் தொழுகை முறையாக சொல்வார்கள், அல்லாஹ்வை பயந்து நடப்பார்கள். இப்படியாக பல நல்ல தன்மைகளை அல்லாஹ் சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கிறான், அவர்களை நம்பி ஒப்படைக்கப்பட்ட அமானிதங்கள், அதே போன்று அவர்களுடைய வாக்குறுதிகளை எல்லாம் அவர்கள் பேடி நடப்பார்கள், அதற்கு துரோகம் செய்ய மாட்டார்கள், மோசடி செய்ய மாட்டார்கள், நம்பிக்கைக்கு துரோகம் இழைக்க மாட்டார்கள், வாக்குறுதிக்கு மீற மாட்டார்கள், உண்மையாக நடப்பார்கள், உண்மையோடு நடப்பார்கள், நம்பிக்கையோடு நடப்பார்கள், நாணயமாக நடப்பார்கள். இது விசுவாசிகளுடைய தன்மை என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு, இப்படிப்பட்டவர்கள் தான் மேலான அந்த ஃபிர்தௌஸை உலாய்க ஹுமுல் வாரிசூனல் லதீன யரிசூனல் ஃபிர்தௌஸ், அவர் ஹும் ஃபீஹா காலிதூன், அவர்கள் தான் அந்த உயர்ந்த ஃபிர்தௌஸ் என்ற சொர்க்கத்தை அனந்தரமாக பெறக்கூடியவர்கள், நிரந்தரமாக அதிலே இருப்பார்கள் என்று அல்லாஹ் இப்படிப்பட்டவர்களுடைய தன்மையை சொல்கிறான். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அமானிதத்தை நிறைவேற்ற வேண்டும், அதிலே துரோகம் செய்யக்கூடாது. அமானிதத்தை நிறைவேற்றுவது என்பது உயர்ந்த ஒரு பண்பு, இது விசுவாசிகளின் பண்பு என்பதை குர்ஆனில் பல இடத்தில் இவ்வாறாக அல்லாஹ் சுட்டிக்காட்டுகிறான். எனவே நாம் மேலே குறிப்பிட்ட பல அமானிதங்களுள் ஒரு சில விடயங்களை கொஞ்சம் தெளிவாக நாம் பார்த்தால் பிரயோசனமாக இருக்கும். எங்களுக்கு அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய பொருள், சொத்து செல்வம், இது ஒரு அமானிதம் என்று நாம் விளங்கினோம். சகோதரர்களே, இந்த அமானிதத்துடைய விஷயத்திலே நாம் இவ்வாறு இருக்கிறோம். அல்லாஹ் எமக்கு பணத்தை தந்திருக்கிறானே, செல்வத்தை தந்திருக்கிறானே, இது எம்முடைய கெட்டித்தனத்தால் நாங்கள் அடைந்ததா? இல்லை சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. உலகத்தில் நாம் வாழும் பொழுது எம்மை ஒரு செல்வந்தனாக வாழ வைக்க வேண்டும், ஏதோ ஒரு அடிப்படையில் எங்களை வாழ வைக்க வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய முடிவு, அதனால் தருகிறான் சகோதரர்களே. அல்லாஹ்வுடைய நாட்டத்தில் இல்லை என்றால் எங்களால் எவ்வளவு முயற்சித்தாலும் சிலர் தன்னை ஒரு பணக்காரனாக ஆக்கிக் கொள்ள வேண்டும் என்று முயற்சிக்கிறார்கள், ஆனால் அவர்களால் அடைய முடியாது இருக்கிறது. அது மனிதனுடைய சக்திக்கு உட்பட்ட விடயம் அல்ல. அல்லாஹ் நாடினால் ஒரு பரம ஏழை அவன் மரணிப்பதற்கு முன்னால் இவனை பெரிய செல்வந்தனாக்க வேண்டும் என்று நாடினால் அவனுக்கே தெரியாத விதத்தில் அல்லாஹ் கொடுத்து அவனை செல்வந்தனாக்குவான். எனவே பணம் என்பது, சொத்து செல்வங்கள் என்பது, ஆட்சி அதிகாரம் என்பது இவைகள் அல்லாஹ் எமக்கு தரக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. இவற்றை முறையாக பயன்படுத்தினால் இது எங்களுக்கு, அதாவது உலகத்திலும் எங்களுக்கு வெற்றியை தரக்கூடியதாக, மறுமையிலும் வெற்றியை தரக்கூடியதாக மாறும். இதே பொருளை மோசமாக நாம் பயன்படுத்தினால், இந்த பொருள் என்ற இந்த அமானிதத்திலே நாங்கள் மோசடி செய்தால் நாளை, அதாவது தியாமத்துடைய நாளையிலே இதே பணத்தின் மூலமாக, இதே பொருளின் மூலமாக அவன் நரகம் போக வேண்டி வரும், உலகத்திலும் நிம்மதியற்ற வாழ்க்கை வாழ வேண்டி வரும். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, எனவே நாம் பணத்தை சம்பாதிப்பதும் முறையாக சம்பாதிக்க வேண்டும், ஹலாலான முறையில் சம்பாதிக்க வேண்டும். யாருக்கும் அநியாயம் செய்து, யாருடைய வயிற்றிலும் அடித்து, யாரையும் ஏமாற்றி எப்படியோ பணம் சம்பாதிக்க வேண்டும் என்று சம்பாதிக்க முடியாது. அது ஒரு நாளும் உலகத்திலே மிஞ்சாது சகோதரர்களே. அதனால் அழிவுதான் உண்டாகும். மற்றவருடைய உள்ளம் நோவும் அளவுக்கு இவருடைய பொருளாதாரத்திலே அல்லாஹ் வரக்கத்தை இல்லாமலாக்கி விடுவான். சம்பாதிப்பது எவ்வாறு ஹலாலாக இருக்க வேண்டுமோ இதே போல செலவழிப்பதும் ஹலாலாக இருக்க வேண்டும். எனது பணம், என்னிடத்தில் இருக்கக்கூடிய சொத்து நான் எப்படியும் கொடுப்பேன் என்று நினைத்த பிரகாரம் இந்த பணம் சொத்து என்று அமானிதத்துக்கு துரோகம் செய்ய முடியாது. எம்மிலே எத்தனையோ பேர் இந்த பணம் என்ற இந்த அல்லாஹ்வின் அருளுக்கு, இந்த அமானிதத்துக்கு துரோகம் செய்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு மனிதன் ஜகாத் கடமையாகியும் ஜகாத்தை நிறைவேற்றாமல் அந்த பணத்தை பதுக்கி பதுக்கி வைத்துக் கொண்டிருக்கிறான் என்றால் பணத்துக்கு அவன் மோசடி செய்கிறான், இந்த அமானிதத்துக்கு அவன் துரோகம் செய்கிறான். அவனுடைய பணத்தை அழித்து அவனை நாசத்திலே அது கொண்டு சேர்க்கும் என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது. அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் அல்லாஹ்வின் பாதையில் நல்ல காரியங்களில் உங்களது பணங்களை நல்ல வழிகளில் செலவழியுங்கள். அப்படி செலவழிக்காமல் அழிவிலே நாசத்திலே உங்களை போட்டு விடாதீர்கள். நல்ல வழியில் செலவழிக்காமல் இருப்பது அழிவிலே நாசத்திலே செல்வது என்பதை அல்லாஹ் குர்ஆனிலே தெளிவாக சொல்கிறான். சகோதரர்களே, வீண் விரயத்தினூடாக இன்று எத்தனையோ பேர் இந்த அமானிதத்துக்கு துரோகம் செய்கிறார்கள். வீந்திரயத்தை செய்து இந்த பொருளுடன் என்று அமானிதத்துக்கு துரோகம் செய்து கொண்டிருக்கிறார்கள். குலூ வஷ்ரபு வலா துஸ்ரிஃபு, நீங்கள் உண்ணுங்கள் பருகுங்கள் வீந்திரயம் செய்யாதீர்கள். ஆகுமான பொருளிலும் கூட வீந்திரயம் செய்யக்கூடாது. என்னிடத்திலே பணம் இருக்கிறது, செல்வம் இருக்கிறது, நாம் விரும்பிய பிரகாரம் எல்லாத்தையும் செய்வேன் நினைக்க முடியாது சகோதரர்களே. எம்முடைய பணமாக இருந்தாலும் அது அல்லாஹ் எமக்கு தந்தது, எமக்கு ஒரு கட்டுப்பாடை அல்லாஹ் விதித்திருக்கிறான். தேவைக்குத்தான் நாம் செலவழிக்க வேண்டும். வீண் விரயம் செய்வது எமக்கே புரியும், நாம் செய்வது வீண் விரயமா இல்லையா? அது வீடாக இருக்கட்டும், அது வாகனமாக இருக்கட்டும், அது நாம் உண்ணுகிற உணவாக இருக்கட்டும், வீண் விரயம் செய்தால் அதாவது அதை கொடுத்த அந்த ரப்பு நிச்சயமாக பிடித்துக் கொள்வான். ஒரு மனிதன் வீண்வரையும் செய்கிறானா, இவன் இந்த அமானிதத்துக்கு துரோகம் செய்து கொண்டிருக்கிறான் என்பது அர்த்தமாக இருக்கிறது. அதே போல பேருக்கும் புகழுக்குமாக செலவழிப்பது, சிலர் கொடுப்பார்கள் பேருக்காக, தன்னுடைய பேரை போட்டுக்கொள்ள வேண்டும், புகழுக்காக செய்வார்கள். இப்படி செய்வதும், இப்படி பணத்தை செலவு செய்வதும் கூட இதுவும் அந்த பணத்துக்கு செய்யக்கூடிய, இந்த அமானிதத்துக்கு செய்யக்கூடிய அதாவது மிகப்பெரிய துரோகமாக இருந்து கொண்டிருக்கிறது. அதே போல எமது பணத்தால் பாவத்துக்கு உதவி செய்வது, நாம் ஒருவருக்கு ஒரு தேவைக்கு கேட்கிறார் அல்லது ஒரு தேவைக்கு கொடுக்க போகிறோம் என்றால் நாங்கள் உணர வேண்டும் இது எதற்காக கொடுக்க போகிறோம், உண்மையிலே இது எதற்காக பயன்படுத்தப்பட போகிறது, என்னுடைய பணம் என்று யாருடைய கையிலும் கொடுத்து விடக் கூடாது. சகோதரர்களே, அப்படி ஒருவன் பாவத்திலே செலவழிக்கிறான் என்று தெரிந்தால் அப்படியானவனுக்கு கொடுப்பதும் பாவமாக இருக்கிறது. அவன் அந்த குற்றத்தை செய்து பாவத்தை சுமந்து கொள்கிறான், அந்த குற்றத்துக்கு உதவி செய்து இந்த தனவந்தர் பாவியாக மாறிவிடுகிறார். எனவே பாவம் என்று விளங்கினால், தெரிந்தால் பாவத்துக்கும் எங்களுடைய பொருளை பயன்படுத்தக்கூடாது. அப்படி கொடுப்பதும் அந்த பொருள் என்ற அந்த அமானிதத்துக்கு செய்கின்ற துரோகமாக இருந்து கொண்டிருக்கிறது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, எனவே பொருள் என்ற இந்த அமானிதத்திலே நாங்கள் மிக கவனமாக நடக்க வேண்டும். அல்லாஹ் விரும்பக்கூடிய விதத்திலே எங்களுடைய பொருட்கள் செலவழிக்கப்பட வேண்டும். ஹலாலான முறையில் சம்பாதிப்பது போல ஹலாலான முறைகளிலே அந்த வழிகளை தேடி எமது பணங்களை நாம் செலவழிக்க வேண்டும். இதுதான் உண்மையான அமானிதமாக இருந்து கொண்டிருக்கிறது. அதே போல கண்ணியத்துக்குரியவர்களே, பொறுப்புகள் சுமத்தப்பட்டவர்கள், பொறுப்புகள் என்ற அமானிதம் இன்று பரவலாக சிலர் பொறுப்புகளை அதாவது விரும்பி எடுப்பார்கள். ஏதாவது ஒரு ஊருக்கு தலைவராக வேண்டும் என்றால் ஆசை, ஒரு மசிதிக்கு தலைவராக வேண்டும் என்றால் ஆசை, ஒரு நிறுவனத்துக்கு தலைவராக வேண்டும் என்றால் ஆசை, ஆசைப்பட்டெடுப்பார்கள். இன்று எத்தனையோ பொறுப்புகள் எல்லாம் அப்படியே வீணடிக்கப்படுகிறது சகோதரர்களே. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அமானிதம் வீணடிக்கப்படுகிறதோ கியாமத்தினாலே எதிர்பாருங்கள், மறுமை நெருங்கிவிட்டது என்பதற்கு அடையாளம் சொன்னார்கள். உடனே நபீனத்திலே கேட்கப்பட்டது, அமானிதத்தை வீணடிப்பது என்றால் என்ன? சொன்னார்கள், தகுதி இல்லாதவர்களிடத்தில் அது ஒப்படைக்கப்படுவது, அமானிதத்தை வீணடிப்பது என்றார்கள். அப்படி நடக்கிறதா? மறுமை நெருங்கிவிட்டதற்கு அடையாளம் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே கண்ணியமானவர்களே, தகுதி உள்ளவர்கள் உண்மையிலே தகுதி இருந்தாலே பொறுப்பை ஏற்கத்தான் வேண்டும். ஆனாலும் தனக்கு விருப்பம் இருக்கக்கூடாது. நபி சொன்னார்கள், நீங்களாக விரும்பாமல் உங்கள் மீது ஒரு பொறுப்பு சுமத்தப்படுகிறதா? நீங்கள் அதற்கு தகுதி என்றால் உண்மையிலே அதை ஏற்றுக்கொள்ளுங்கள், உங்களுக்கு அதிலே உதவி கிடைக்கும், அல்லாஹ்வின் புறத்திலிருந்து உங்களுடைய பொறுப்பை செய்வதற்கு உதவி கிடைக்கும் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதே நேரம் நீங்களாக கேட்டு அல்லது ஆட்களை வைத்து எப்படியோ பொறுப்பை தன் பக்கம் எடுத்துக் கொள்ள வேண்டும் என்று ஆசையோடு எடுப்பீர்கள் என்றால் முக்கியத்த இலையா, நீங்கள் அதிலே சாட்டப்பட்டு விடுவீர்கள். நீங்கள் பொறுப்பை செய்ய முடியாமல் பல பிரச்சனைகளை எதிர்நோக்க வரும் என்பதையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டார்கள். எனவே கண்ணியமானவர்களே, இன்று உண்மையிலே பொறுப்பு என்ற உணர்வோடு இருந்தால் பொறுப்புகளே பெரும் பாரமாகத்தான் இருக்கும். சிலர் எத்தனையோ பொறுப்புகளை ஏற்றிருக்கிறார்கள், ஆனால் ஒரு செய்தியே இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அது யார் தெரியுமா? அந்த பொறுப்புணர்வற்றவர்கள், தகுதி இல்லாதவர்கள், அவர்கள் விரும்பி எடுத்தவர்கள், இவர்கள் தான் இந்த நிலையில் இருப்பார்கள். ஆனால் உண்மையான முறையிலே ஒரு பொறுப்பை ஏற்றவன், அல்லாஹ்வை பயந்து நடக்கக்கூடியவனுக்கு ஒரு சாதாரண பொறுப்பாக இருந்தாலும் அதுவும் பெரும் சுமையாகத்தான் இருக்கும். இதை நான் நிறைவேற்றிக் கொள்வேனா, இதை சரியாக செய்து விடுவேனா, அல்லாஹ் என்னை தண்டித்து விடுவானா, அல்லாஹ் என்னை குற்றவாளியாக பிடித்து விடுவானா என்ற பயத்தோடு தான் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். நாம் தப்ப முடியாது, நான் மஸ்ஜிதுக்கு தலைவர் அல்ல, ஊருக்கு தலைவர் அல்ல, நான் நாட்டுக்கு தலைவர் அல்ல என்று தப்ப முடியாது. வீட்டுக்கு தலைவராக இருக்கிறோம் சகோதரர்களே, அதையும் அல்லாஹ் விசாரிக்க போகிறான். நாம் விரும்பிய விரும்பாமலோ ஒரு குடும்ப தலைவன் வீட்டுடைய பொறுப்புதாரியாக இருக்கிறான். அந்த அடிப்படையிலும் எனது மனைவியை பற்றி, எனது பிள்ளையை பற்றி அல்லாஹ் கியாமத்தில் என்னிடத்தில் விசாரிக்க போகிறான். இன்று மனைவிக்கு வீடு கொடுக்கிறோம், வாகனம் கொடுக்கிறோம், உடுப்புக்கு மேல் உடுப்பு வாங்கி கொடுக்கிறோம். இன்று எனது மனைவி பஜ்ர் தொழுதாளா தொழுதாளா இல்லையா என்று எத்தனை கணவன்மாருக்கு தெரியும் சகோதரர்களே? நாம் தீனுடைய உணர்வோடு இருக்கிறோமா? என்னுடைய பிள்ளை, நாம் பெற்றெடுத்த என்னுடைய மனைவியை வயிற்றிலே வளர்த்த குழந்தை எனது ஒரு பகுதி, இந்த குழந்தை இன்று தொழுதா, இந்த குழந்தை இஸ்லாத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறதா, அல்லாஹ்வின் அச்சத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறதா, என்னுடைய குடும்பத்தை பற்றி, இந்த பொறுப்பை பற்றி உணர்வோடு இருக்கிறோமா? நாளை அல்லாஹ் விசாரிப்பானே, எனது மனைவிக்கு நான் சொல்லவில்லை என்றால் இவள் நாளை எனக்கு எதிராளியாக மாறி, அவன் தொழுதான் ஆனால் எனக்கு சொல்லவில்லை, அவன் நல்ல காரியத்தை செய்தான் ஆனால் எனக்கு ஒரு சத்தம் சொல்லவில்லை என்று எங்களை பிடித்துக் கொண்டால் அல்லாஹ்விடத்திலே தப்ப முடியுமா சகோதரர்களே? அல்லாஹ்வுடைய பிடி கடுமையானது, பயங்கரமானது, தப்ப முடியாது, அசைய முடியாது, ஓட முடியாது சகோதரர்களே, மாட்டிக்கொள்ள வேண்டி வரும். எனவே நாம் சிந்திக்க வேண்டும், நாம் பெரும் பொறுப்புகளை எடுக்கவில்லை என்று சந்தோஷம் அடைய முடியாது. எனது குடும்பம் என்ற ஒன்றை, அந்த அமானிதத்தை நான் சுமந்திருக்கிறேன், எனது மனைவியை பற்றி, எனது பிள்ளைகளை பற்றி அல்லாஹ் கேட்பான். இதே நேரம் சகோதரர்களே, மனைவியும் பொறுப்புதாரியாக இருக்கிறார். வீட்டிலே கணவன் இல்லை என்றால் ஒவ்வொன்றுக்கும் ஹதீஸ் இருக்கிறது, விடயத்தை சொல்கிறேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், குல்லுக்கும் ராயின் வ குல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ரஅயதிஹி, நீங்கள் ஒவ்வொருவரும் மேய்ப்பாளர்கள், நீங்கள் ஒவ்வொருவரும் பொறுப்புதாரிகள், உங்களுக்கு கீழால் உள்ளவர்களை நிச்சயமாக நீங்கள் அவர்களை பற்றி விசாரிக்கப்படுவீர்கள். பொறுப்பை அல்லாஹ் கேட்பான், எப்படி செய்தீர்கள் என்று கேட்பான். அதே ஹதீஸுடைய தொடரிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு பெண்ணும் தனது வீட்டில் இருக்கக்கூடிய தனது குழந்தைகள், அவருடைய பொருள்கள், அந்த கணவனுடைய சொத்துக்கள், இவைகளுக்கு பொறுப்பாளியாக இருக்கிறாள். இதை பற்றியும் அவள் விசாரிக்கப்படுவாள். அதே நேரம் ஒரு அடிமை தனது எஜமானுடைய பொறுப்பிலே இருக்கிறார். ஒரு வேலையால் தனது முதலாளியுடைய பணிகளை அல்லது அவருடைய கடையை பொறுப்பாக செய்து கொண்டிருக்கிறார் என்றால் இவரிடத்திலும் அல்லாஹ் கேட்பான். நம்பி இவரை விட்டிருப்பார், துரோகம் செய்ய முடியாது சகோதரர்களே, அல்லாஹ் பிடிப்பான், கொண்டிருக்கிற அராவதி தனது எஜமானனுக்கு பொய் சொல்லி தப்ப முடியும், அவனுக்கு பல காரணங்களை மறைக்க முடியும், படைத்தவனுக்கு மறைக்க முடியாது, மறைக்க முடியாது, மறுக்க முடியாது. சகோதரிகளே, ஒரு சதத்துக்கு அநியாயம் செய்திருந்தாலும், ஒரு சதத்துக்கு அநியாயம் செய்திருந்தாலும் அல்லாஹ் நிச்சயமாக புடிசே ஆகுவான். கண்ணியத்துக்குரியவர்களே, எனவே ஒட்டுமொத்தத்தில் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு அடிப்படையிலே பொறுப்புதாரிகளாக அமானிதம் சுமந்தவர்களாகத்தான் இருக்கிறோம் என்பதை கருத்தில் நாம் வைத்துக் கொள்ள வேண்டும். சகோதரர்களே, அதே தொடரிலே பிள்ளைகளும் எங்களுடைய ஒரு அமானிதம். பிள்ளைகள் அமானிதம் என்பதை ஏற்கனவே நாங்கள் சுருக்கமாக சொன்னோம். எனவே இந்த பிள்ளைகள் என்ற இந்த அமானிதத்தை அல்லாஹ் எனக்கு ஒரு குழந்தையை தந்திருக்கிறான் அல்லது ஐந்து குழந்தை தந்திருக்கிறான் என்றால் இந்த குழந்தை என்ற இந்த அமானிதத்திலே நான் எந்த அளவு அல்லாஹ்வை பயந்து நடக்கிறேன், எனது குழந்தையை நான் முறையாக வளர்க்கிறேனா? கண்ணியத்துக்குரியவர்களே, பிள்ளைகளை வளர்ப்பது என்பது தனிப்பாடம், பல மணி நேரம் பேச வேண்டும். சுருக்கமாக சொல்ல போனால் பிள்ளைகளை வளர்க்க நாங்கள் ஆரம்பிப்பது 8-10 வயதானால் பிள்ளையுடைய ஒழுக்கம், பிள்ளையுடைய தர்பியா, பிள்ளையுடைய பண்பாடை யோசிக்கிறோம். இல்லை சகோதரர்களே, அந்த நேரத்தில் வளைக்க முடியாது, அந்த நேரத்தில் சிந்தித்து அவர்களை நல்லவர்களாக மாற்ற முடியாது. மாற்ற வேண்டிய நேரம் அதாவது நாம் சிந்திக்காத ஒரு நேரமாக இருக்கிறது. நினைத்தே பார்த்திருக்க மாட்டோம் பிள்ளை வளர்ப்பு எங்கிருந்து ஆரம்பிக்கிறது. சகோதரர்களே, ஒரு பிள்ளை வளர்ப்பு ஆரம்பிப்பது தனக்கென்ற ஒரு துணைவியை. நான் திருமணம் செய்ய போகிறேன் என்றால் எனக்கென்ற ஒரு துணைவியை நான் தேடுகின்றேனே, அப்போதிலிருந்து பிள்ளை வளர்ப்பு ஆரம்பிக்கிறது. நல்லவளை, மார்க்கமுள்ள ஒரு பெண்ணை நான் தெரிவு செய்வது பிள்ளை வளர்ப்பின் ஆரம்ப கட்டம். அப்படியான ஒரு பெண்ணுடைய வயிற்றில் வளரக்கூடிய குழந்தை தான் நல்ல குழந்தையாக வரப்போகிறது. சிந்தித்திருக்கிறோமா? அப்படி யோசித்திருக்கிறோமா? அங்கிருந்து சகோதரர்களே, வயிற்றிலே பிள்ளை வளர்கிற காலம் எல்லாம் நல்ல சூழல் இருக்க வேண்டும், அது நல்லதை கேட்க வேண்டும், ஆடல்கள் பாடல்கள் இசைகளை கேட்க கூடாது. அப்படி என்றால் அதுவும் அந்த பிள்ளையிலே தாக்கத்தை ஏற்படுத்தும். சகோதரர்களே, வயிற்றுக்குள்ளே பிள்ளை, அங்கிருந்தே பிள்ளை வளர்க்கும். சகோதரிகளே, எங்கிருந்தோ பிள்ளை வளர்ப்பை ஆரம்பிக்க வேண்டியிருக்கிறது. நாம் இவற்றை எல்லாம் சரியாக செய்யாததின் விளைவுகள் இன்று பிள்ளைகள் பெற்றோர்களுக்கு மாறு செய்யக்கூடியவர்களாக மாறிவிட்டார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, எனவே பிள்ளைகள் ஒரு அமானிதம் அல்லாஹ் இதை தந்திருக்கிறான். ஒரு குழந்தை பிறக்கும் பொழுது நபி அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், குல்லு மௌலூதின் யூலது அலல் ஃபித்ரா. இன்னொரு ரிவாயத்திலே அலா ஃபித்ரத்தில் இஸ்லாம். ஒவ்வொரு பிள்ளைகளும் பிறக்கக்கூடிய நேரம் இஸ்லாத்தை ஏற்கும் சுபாவம் உள்ளதாக பிறக்கிறது, இஸ்லாத்திலே பிறக்கிறது. அது ஒரு அந்நியவனுக்கு வீட்டிலே பிறக்கட்டும், எந்த நாட்டிலே பிறக்கட்டும், ஒவ்வொரு குழந்தையும் இஸ்லாத்தில் தான் பிறக்கிறது. சகோதரர்களே, அதை அதனுடைய சூழல் தான் அந்த பிள்ளையை மாற்றுகிறது. வலாக்கின் அபாஹு யுஹவ்விதானிஹி வயுனஸ்ஸிரானிஹி வயுமஜ்ஜிஸானிஹி. நபி சொன்னார்கள், அந்த சூழல் அந்த பிள்ளையை மாற்றுகிறது. ஒரு கிறிஸ்தவனுடைய வீட்டிலே பிறந்தால் அந்த குழந்தை கிறிஸ்தவனாக மாறுகிறது, யூதனுடைய வீட்டிலே பிறந்தால் யூதனாக மாறுகிறது, ஒரு நெருப்பு வணங்கியுடைய வீட்டிலே பிறந்தால் அப்படியாக மாறுகிறது. நாம் ஒவ்வொரு பிள்ளைகளும் ஒவ்வொரு பாசையை பேசுகிறது, சூழல் எப்படி இருக்கிறதோ அப்படி அமைகிறது. சகோதரர்களே, எனவே பிள்ளைகளை குற்றம் செல்வதற்கல்ல, ஒவ்வொரு பிள்ளையும் சாலிகாகத்தான் பிறக்கிறது, அந்த சூழல் தான் அந்த பிள்ளைகளை மாற்றமடைய செய்கிறது. எனவே ஒரு குழந்தை பிறக்கும் பொழுது அதாவது பத்தினியாக எந்த பாவமே செய்யாத ஒரு பிஞ்சாக எவ்வாறு எம்மிடத்தில் ஒப்படைக்கப்படுகிறதோ இதே போல அந்த குழந்தைகளை இந்த உலகத்தை விட்டு பிரியக்கூடிய நேரத்திலும் அப்படிப்பட்டவர்கள் அவர்களை ஆக்குவது பெற்றோருடைய கடமையாக இருக்கிறது. பெற்றுவிட்டோம் என்று பெருமூச்சு விட முடியாது. குழந்தை பெற்றுவிட்டோம், பிள்ளை இல்லாமல் எத்தனை வருடம் இருந்தோம், மாஷா அல்லாஹ் குழந்தை ஒன்று கிடைத்து விட்டது என்று பெருமூச்சு விட முடியாது. பெரும் அமானிதம் என்று கிடைத்திருக்கிறது, இந்த அமானிதத்தை நான் எவ்வாறு செய்வேன், ஒரு ஆண் குழந்தை கிடைத்திருக்கிறது, ஒரு பெண் குழந்தை கிடைத்திருக்கிறது, இவர்களை குறைந்தது பருவ வயதை அடையும் வரை, அவர்களை திருமணம் செய்து கொடுக்கும் வரையாவது இந்த பிள்ளைகளை நான் கவனிக்க வேண்டுமே, இவர்களை ஒழுக்க சீலர்களாக மாற்ற வேண்டுமே, இவன் பாவத்தில் ஈடுபட்டு விடக் கூடாது, இவனது பாவத்தினால் நாடும் அல்லாஹ்விடத்திலே தண்டிக்கப்பட்டு விடக் கூடாது என்று உணர்வு இருக்கிறதா சகோதரிகளே? அப்படி உணர்வு இருந்தால் எனது பிள்ளை தொழுகிறானா இல்லையா என்பதை நாங்கள் சிந்திக்காமல் இருப்போமா? இன்று உலகத்தை சிந்திக்கிறோம், ஒரு வேலை செய்யவில்லை என்றால் சக்தி கேட்கிறோம், ஒரு கிளாஸ் போகவில்லை என்றால் ஏன் போகவில்லை என்று கேட்கிறோம். ஆனால் தொழுகை எத்தனை நேர தொழுகைகளை வீணாக்கிக் கொண்டிருக்கிறார்கள், அறத்தை அடித்துக் கொண்டிருக்கிறார்களே, சக்தி கேட்கிறோமா சகோதரர்களே? சில பெற்றோர்கள் சக்தி கேட்பதற்கும் பயப்படுகிறார்கள் என்றால் நாங்கள் ஒரு பெற்றோர்களா சகோதரர்களே? நாங்கள் ஒரு பெற்றோர்களா? அந்த இடத்திலே இருக்கிறோமா? ஏன் இந்த காவலர் நினைக்கிறார்கள் தள்ளப்பட்டிருக்கிறோம் என்று ஒரு புறத்தில் இருந்து கண்ணீர் வலிக்க வேண்டும், இரத்த கண்ணீர் வலிக்க வேண்டும் சகோதரர்களே. எனவே பிள்ளைகள் பெரும் அமானிதம். இந்த பிள்ளைகளை முறையாக வளர்க்க வேண்டும், நல்லவர்களாக வளர்க்க வேண்டும், நல்ல சூழலை ஏற்படுத்த வேண்டும், நல்ல மார்க்க விடயங்களை அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். அல்லாஹுவை பயந்து நடக்கக்கூடியவர்களாக, எனது தாய் வீட்டில் இல்லாமல் இருக்கட்டும், தந்தை இல்லாமல் இருக்கட்டும், தனியாக இருந்தாலும் எனது மகன் ஒன்றும் செய்ய மாட்டான், எனது மகன் அல்லாஹுக்கு மாறு செய்ய மாட்டான், அல்லாஹுவை பயந்து நடக்கக்கூடிய பிள்ளைகளாக மறுமையுடைய சிந்தனைகளை அவர்களுக்கு ஏற்படுத்த வேண்டும், மௌத்துடைய சிந்தனை ஏற்படுத்த வேண்டும். உலகம் ஒரு பொய்யான வாழ்க்கை, எத்தனையோ பேரை மண்டலையிலே வைத்து வருகிறோமே, என்னையும் ஒரு நாளைக்கு கொண்டு செல்ல போகிறார்களே, மகளே உன்னையும் கொண்டு செல்ல போகிறார்கள். இப்படியாக மறுமையுடைய உணர்வுகளை ஏற்படுத்துவோம். நல்ல பக்குவமான பிள்ளைகளாக, அதாவது அமானிதங்களை பேடி நடக்கக்கூடிய பிள்ளைகளாக பிள்ளைகளை நாம் மாற்றுவோம். இது பிள்ளைகள் என்ற அமானிதத்துக்கு நாம் செய்யக்கூடிய மிகப்பெரிய ஒரு விடயமாக இருந்து கொண்டிருக்கிறது. அதே போல கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, எமக்கு அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய அறிவு ஞானங்கள் இருக்கிறது. சிலருக்கு சில விளக்கங்கள், சில திறமைகள், சில ஆற்றல்களை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். இவையும் அல்லாஹ்வின் மூலமாக கொடுக்கப்பட்ட ஒரு அமானிதம். எனக்கு ஒரு அறிவு ஞானம் இருக்கிறது, எனக்கு மார்க்கத்திலே ஒரு விளக்கம் இருக்கிறது என்றால் இவற்றை நான் மக்களுக்கு அல்லாஹ்வுக்காக வேண்டி சொல்ல வேண்டும். இது ஒரு அமானிதம். சமுதாயத்திலே எத்தனையோ திறமைசாலிகள் இருக்கிறார்கள். சிலருக்கு ஒவ்வொரு துறையில் ஒரு ஆற்றலை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். யாருக்கு என்ன ஆற்றல், என்ன திறமை இருக்கிறதோ அந்த திறமைகளை நாம் பயன்படுத்த வேண்டும். மறைக்க கூடாது, தெரிந்த விடயங்களை சொல்லாமல் இருக்கக்கூடாது, நல்ல விடயங்களை சமூகத்துக்கு சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். இது அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கக்கூடிய அமானியத்துடைய கடமையாக இருக்கிறது. அதை சொல்லாமல் மறைப்போம் என்றால், ஒரு மனிதன் மார்க்கத்தை படிக்கிறான், அதை தெரிந்து வைக்கிறான், சொல்லாமல் மறைத்துக் கொண்டிருக்கிறான் என்றால், நபி அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், யார் தனக்கு அறிவை சொல்லாமல் மறைத்து வைக்கிறானோ, வட்டி ஹராம் என்று தெரியும், வட்டி எடுப்பவர்களோடு சேர்ந்திருக்கிறான், எப்படி சொல்வது, சொன்னால் கோபித்துக் கொள்வார்களே, இப்படியெல்லாம் நினைத்து மறைத்துக் கொண்டிருக்கிறான் என்றால் அவனுக்கு நெருப்பிலான கடிவாளம் இடப்படும் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். கண்ணியத்துக்குரிய சகோதரிகளே, எனவே எம்மிடத்தில் இருக்கக்கூடிய திறமைகள், ஆற்றல்கள், இவற்றையும் உம்மத்துக்கு பயன்படுத்துவது இந்த அமானிதத்துக்கு நாம் செய்யக்கூடிய நன்றி கடனாக இருந்து கொண்டிருக்கிறது. எனவே கண்ணியமானவர்களே, அனைத்தும் அமானிதம், அனைத்தும் கியாமத்திலே எமக்கு விசாரிக்கப்படும், நாம் விசாரிக்கப்படுவோம். உலகில் கழித்த காலங்கள், உலகில் கழித்த நேரங்கள், அல்லாஹ் தந்த சுகண்டிகள், எமக்கு உடம்பிலே தந்த ஆரோக்கியம், இதை பற்றி அல்லாஹ் கேட்பான். எமக்கு தந்த வாழ்நாள், இவற்றை பற்றி அல்லாஹ் கேட்பான். கியாமத்து நாளிலே நபி சொன்னார்கள், ஒரு அடியானுடைய கால் அவன் வைத்த இடத்திலிருந்து நகர முடியாது. அவனிடத்திலே ஐந்து கேள்விகள், சில ரிவாயத்துகளில் நான்கு கேள்விகள், சில அறிவிப்புகளில் ஐந்து கேள்விகள். அதில் ஒன்று, வாழ்நாளை எவ்வாறு செலவழித்தாய், வாழ்நாள் என்ற அமானிதத்தை முதலாவது அல்லாஹ் கேட்கிறான். ஒட்டுமொத்தம் ஆரம்பத்தில் சொன்னது போல உன் வாழ்க்கை அமானிதம். அந்த அடிப்படையில் வாழ்க்கை எவ்வாறு செலவழித்தாய், ஒவ்வொரு நாளாக நாம் அல்லாஹ்விடத்திலே பதில் சொல்ல வேண்டும். வாலிபத்தை இவ்வாறு செலவழித்தாய், வயது என்றால் வாழ்க்கை என்றால் வாலிபமும் இருக்கிறது என்றாலும் அது ஒரு பயங்கரமான காலம், அல்ல சைத்தான் வழிகெடுக்கக்கூடிய காலம். எனவே அந்த வாலிபத்தை இவ்வாறு கழித்தாய் என்று விசேடமாக இன்னும் ஒரு கேள்வி. பணத்தை பத்தி கேட்க போகிறான், எங்கிருந்து சம்பாதித்தாய், எங்கிருந்து செலவழித்தாய். நினைத்த பிரகாரம் சம்பாதிக்கவும் முடியாது, நினைத்த பிரகாரம் செலவழிக்கவும் முடியாது. அத்தனைக்கும் அல்லாஹ்விடத்திலே பதில் சொல்ல வேண்டும். பணம் சம்பந்தமாக இரண்டு கேள்விகள், சில அறிவிப்புகளில் இது ரெண்டும் சேர்ந்து ஒன்றாக வந்திருக்கிறது. கண்ணியமானவர்களே, அடுத்ததாக எவ்வளவு படிச்சு முடிச்சீங்க, எவ்வளவு டிகிரி முடிச்சான்னு கேள்வி அல்ல சகோதரர்களே. கற்ற அறிவை கொன்று எண்ணாமல் செய்தாய், ஐந்து நேரம் சொல்ல வேண்டும் என்று நீ மஸ்தப், அதாவது குர்ஆன் மதரசாவிலே ஏழு வயதிலே படித்து விட்டாயே, இத்தனை வயதாகி உனக்கு 50 வயதாகி நீ என்னிடத்திலே வந்திருக்கிறாயே, எத்தனை வருடம் தொழுகை வீணாக்கிறாய், சொல்ல வேண்டும் என்று அறிவு இருந்ததே, இந்த அறிவை கொண்டு என்ன செயற்பாடு உன்னிடத்திலே இருந்தது, இன்னொரு மனிதனை பற்றி புறம் பேசக்கூடாது என்று அறிவு இருந்ததே, ஏன் பேசினாய், பொய் பேசக்கூடாது, ஏமாற்றக் கூடாது, அநியாயம் செய்யக்கூடாது என்றெல்லாம் படித்திருந்தாயே, ஏன் மாற்றம் செய்தாய், அல்லாஹ் கேட்க போகிறான். கற்ற அறிவை கொண்டு என்ன அமல் செய்தாய் என்று அல்லாஹ் விசாரிக்க போகிறான். இத்தனைக்கும் பதில் சொல்லாமல் அசைய முடியாது சகோதரர்களே. நாம் பதில் சொல்வதென்றால் பதில் பாடமாக்குவதல்ல, வாழ்க்கையை மாற்ற வேண்டும், வாழ்க்கை அதற்கேற்ப அமைக்க வேண்டும். எனவே நாம் இது அல்லாஹ் முழு உலகத்துடைய வாழ்க்கையுமே எனக்கு ஒரு பெரும் அமானிதமாக தந்திருக்கிறான், என்னால் தப்ப முடியாது, அந்த ரப்புக்கும்
முன்னால் நான் நிற்க வேண்டும். அல்லாஹ் என்னை விசாரிப்பான். அனைவருக்கும் முன்னிலையிலே அல்லாஹ் என்னிடத்திலே கேட்கிற நேரம் நான் அதில் மாட்டிக்கொள்ளக் கூடாது என்ற பயத்தை உணர்வை உள்ளத்திலே ஏற்படுத்தி எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் மாற்றிக்கொள்வோம், எங்களை நல்லவர்களாக ஆக்கிக் கொள்வோம். எல்லாம் வல்ல அல்லாஹ் இந்த உலகத்துடைய வாழ்க்கை அல்லாஹ் விரும்பக்கூடிய விதத்திலே கழிப்பதற்குரிய பாக்கியத்தை தந்தருவானாக. யாரெல்லாம் நாங்கள் செய்த பாவங்களை மன்னித்தருவாயாக, நாங்கள் செய்த குற்றமுறைகளை மன்னித்தருவாயாக, உன்னுடைய பயத்தோடு வாழக்கூடியவர்களாக எங்களை ஆக்கிருவாயாக. யா அல்லாஹ் இத்தனை அமானிதங்களில் குறைபாடு செய்து கொண்டிருக்கிறோம் யா அல்லாஹ், குறைபாடு செய்து விட்டோம் யா அல்லாஹ், அதனால் எங்களை குற்றம் பிடித்து விடாதே யா அல்லாஹ், எங்களை மன்னித்துக் கொள்வாயாக, எங்களை திருந்தி நல்லவர்களாக வாழ வைப்பாயாக. யா அல்லாஹ் இந்த உலகத்தில் இருந்து பிரியக்கூடிய நேரத்தில் உன்னுடைய பொருத்தத்துக்குட்பட்டவர்களாக எங்கள் அனைவரையும் இந்த உலகத்தில் இருந்து பிரித்து விடுவாயாக. மௌத்துக்கு பின்னால் உள்ள வாழ்க்கை கட்டங்கள் அனைத்தையும் வெற்றிகரமாக ஆக்கி தருவாயாக. மேலான அந்த பிரதோஷ் என்ற சொர்க்கத்திலே எங்கள் அனைவரையும் ஒன்றாக இருக்கக்கூடிய பாக்கிய தந்தருவாயாக. ஆமீன் ஆமீன். வா ஆஃபர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ்.